அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து துடுக்கப்பட்ட வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கும் தீர்ப்பில் முக்கியமாக என்ன கூறப்பட்டிருக்கிறது?
சென்ற முறை சேஷம்மாள் என்ற ஒரு வழக்கில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அர்ச்சகர்கள் நியமிக்கப்படுவதானால் அவர்கள் ஆகம விதிகளின் உட்பட்டுதான் நியமனம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே 5 நீதிபதிகள் தெளிவுபடுத்திவிட்டனர். இந்த நிலையில் 2006 கருணாநிதி தலைமையில் இருந்த திமுக அரசு ஒரு ஜிஓவை கொண்டு வந்தது. அதன்படி ஆகம விதிகளில் பயிற்சி பெற்ற அனைவரும் அவர்கள் இந்துக்களாக இருந்தால் அவர்கள் அர்ச்சகராக எந்த கோயிலிலும் நியமிக்கப்படலாம் என்று ஒரு ஜிஓ கொண்டு வந்தது. அந்த ஜிஓவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அந்த வழக்கை இன்று முடிவுக்கு கொண்டு வந்த உச்ச நீதிமன்றம் இப்பொழுது ஆகம அந்த 5 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் அர்ச்சகர்கள் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் நியமனம் செய்யப்படும் பொழுது ஆகம விதிகளுக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் அதே நிலையில் இந்த அனைத்து இந்துக்களும் ஆகம விதிகளில் பயிற்சி பெற்றிருந்தால் அவர்களையும் நியமனம் செய்யலாமா கூடாதா என்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான கருத்தை கூறவில்லை. ஆனால் மறைமுகமாக அந்தந்த சம்பந்தப்பட்ட கோயில்களில் யாராவது ஒருவர் நியமிக்கப்படுமையானால் அவர் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளாரா என்பதை குறித்து தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடர்ந்து தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த தீர்ப்பை தொடர்ந்து ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கிறது. ஏற்கனவே திமுக அரசாங்க காலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்த போதே எல்லா ஜாதிகளைச் சேர்ந்தவர்களும் அர்ச்சகர்களாவதற்கான எல்லா விதமான பயிற்சிகள் ஆகம விதிமுறைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து தயாராக இருந்தார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த ஆகம விதிமுறைப்படி பயிற்சி பெற்ற அனைத்து ஜாதியைச் சேர்ந்தவர்களும் இப்பொழுது இனிமேல் தமிழக கோயில்களில் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி.
நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சில முக்கியமான புராதன கோயில்களில் மட்டும்தான் ஆகம விதிகள் பின்பற்றப்படுகின்றன. அதாவது அநேக எல்லா கோயில்களிலும் ஆகம விதிகள் பின்பற்றாலும் அர்ச்சகர்கள் நியமன விதத்தில் ஆகம விதிகள் பின்பற்றப்படுவது சில கோயில்களில் மட்டும்தான். உதாரணமாக புதிதாக கட்டப்படும் கோயில்கள் அல்லது சில கோயில்களில் நமது தமிழகத்தில் பொறுத்தவரை குருக்கள், அர்ச்சகர்கள், பூஜாரிகள் என்று 3 வகையினர் இருக்கிறார்கள். இந்த வகையினர் நியமனம் செய்யும் பொழுது சில கோயில்களில் ஆகம விதிகள் பின்பற்றப்படுவதில்லை. அதாவது நியமனத்தில் அது மாதிரி பின்பற்றப்படாமல் இருந்தால் அத்தகைய கோயில்களில் இந்த பயிற்சி பெற்றவர்களை நியமனம் செய்யலாம். அதாவது இந்த புராதன கோயில்கள் வந்து ஏற்கனவே ஆகம விதிகளுக்கு உட்பட்டுதான் அர்ச்சகர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள். சில கோயில்கள் ஆகம விதிகளுக்கு இல்லாமல் நியமனம் செய்யப்படுகிறது. அவ்வாறு செய்யப்படுமையானால் தமிழக அரசு இந்த ஜிஓவை பின்பற்றி அத்தகைய நியமனங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அவ்வாறு நியமனம் சரியா தவறா என்பதை பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடர்ந்து தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது.
அப்படியானால் ஒவ்வொரு நியமனத்திற்கு எதிராகவும் ஒவ்வொருவர் வழக்கு தொடர்ந்து கொண்டே போவதற்கும் இன்றைய தீர்ப்பு வழிவகுப்பதாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லவா?
ஆமா, வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அவர்கள் இதை தவிர்க்க முடியாது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். இது போன்ற ஒரு நிலை ஏற்படும், ஆனால் அது தவிர்க்க முடியாதது என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இது வந்து இது போன்று ஆகம விதிகளுக்கு உட்பட்டுத்தான் ஒருவர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பது அரசியல் சாசன அடிப்படை சட்டம் சமத்துவத்துக்கு எதிராக இருக்குமா என்பது கேட்டதற்கு அது எதிரானது அல்ல, அவ்வாறு அந்த ஆகம விதிகளுக்கு உட்பட்டு ஒருவர் நியமிக்கப்படலாம் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். இது இந்த ஜிஓ வந்து இது மாதிரி நியமனம் செய்தால் அது ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டியை வயலேட் ஆகுமா என்பதற்கு அவர்கள் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளனர்.
அப்படியானால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படின்னு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது?
நிச்சயமாக தெளிவாக கூறவில்லை. அவர் செல்லும் என்றும் கூறவில்லை, செல்லாது என்றும் கூறவில்லை. அவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று அவர்கள் தீர்ப்பில் வழிவகுத்துள்ளனர். ஆனால் அரசை பொறுத்தவரை இது இப்பொழுது 2016 தேர்தல் வருகிறது. எனவே அரசை பொறுத்தவரை, தமிழக அரசை பொறுத்தவரை இது ஜிஓவை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யாத காரணத்தினால் நாங்கள் இந்த ஜிஓவின் அடிப்படையில் அர்ச்சகர்கள் நியமனம் செய்யலாம் என்றுதான் தமிழக அரசு கூறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன.
அப்படியானால் இந்த தீர்ப்பில் அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சட்ட ரீதியாக தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் இன்றைக்கு செல்லுபடியாகும், நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கறத சட்டத்தின் புரிதல் அப்படின்னு சொல்ல வரீங்களா?
ஆமா, உச்ச நீதிமன்றத்தின் திருப்பி அவ்வாறு தான் இருக்கிறது. அந்த அந்த ஜிஓவின் அடிப்படையில் அவர்கள் நியமனம் செய்யப்படலாம். ஆனால் அவ்வாறு நியமனம் செய்யப்படும் பொழுது ஆகம விதிகள் பின்பற்றப்பட வேண்டும்.
இந்த ஆகம விதிகளை பற்றி பேசும்பொழுது பலவிதமான குழப்பங்கள், விமர்சனங்கள், சர்ச்சைகள் இருக்கின்றன. எந்தெந்த கோயில்களில் ஆகம விதிமுறைப்படி கட்டப்பட்டன என்பதே தெளிவாக இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அப்போ அப்படியானால் ஒவ்வொரு கோயிலும், தமிழ்நாட்டில் இருக்கும் கோயில்கள் அனைத்தும் எதெது ஆகம விதிப்படி கட்டப்பட்டு ஆகம விதி தொடர்ந்து அங்கு கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அதுக்கு ஏற்ப இந்த சட்டத்தின்படியும் அர்ச்சகர்கள் நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு புரிதலுக்கு இட்டு செல்லுமா?
இந்து அறநிலையத்துறையிடம் இந்த தகவல்கள் உள்ளன. அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் 33,000 கோயில்களை இந்து அறநிலையத் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். அந்த 33,000 கோயில்களில் எந்தெந்த கோயில்களில் ஆகம விதிகளின்படி அர்ச்சகர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற புள்ளியும் தமிழக அரசிடம் உள்ளது. அதன் அடிப்படையில் மீண்டும் அர்ச்சகர்கள் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன.
இவ்வளவு குழப்பங்கள் இருப்பதாக புரிந்து கொள்ளப்படும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு அல்லது விளக்கம் கேட்டு மீண்டும் உச்சநீதிமன்றத்திடம் தமிழக அரசோ அல்லது வழக்கு தொடுத்த மற்ற தரப்பாரோ செல்வதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன?
தமிழக அரசு இதற்கான விளக்கம் கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனுதாரரை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஒரே கோரிக்கை என்னவென்றால், நியமனம் செய்யும் பொழுது ஆகம விதிகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வாதம். அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய வாதம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது, எனவே நாங்கள் எந்த விதமான விளக்கமும் கோரப்போவதில்லை. தமிழக அரசு வேண்டுமானால் இந்த ஜிஓ செல்லுமா செல்லுபடியாகாதா என்பதற்கான விளக்கத்தை தமிழக அரசு கேட்டுக் கொள்ளலாம், நாங்கள் எந்த விதமான தலையீடும் செய்யப்போவதில்லை என்று அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டனர்.
பொதுவாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகும்பொழுது அது ஊழல் தொடர்பான வழக்காக இருக்கட்டும், மற்ற வழக்குகளாக இருக்கட்டும், அவற்றில் தெளிவான, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அரசு அல்லது மற்ற சட்டத்தை தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசின் அலகுகளுக்கு எளிமைப்படுத்தி தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நிறைய வழக்குகளில். இது போன்ற ஒரு வழக்கில், ஏற்கனவே சிக்கலாக இருக்கும் ஒரு பிரச்சனையில், உச்சநீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எளிமையாக தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து சில மட்டத்தில் வெளிப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க?
இந்த தீர்ப்பிலேயே அவர்கள் முன்னுக்கு புறனாக கூறியிருக்கிறார்கள். அதாவது சேஷம்மாள் வழக்கில் வழங்கப்பட்ட 5 நீதிபதிகள் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஜிஓ செல்லாது என்ற வாதம் ஏற்கப்பட்டது. அந்த வாதத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டு, ஆமாம், 5 நீதிபதிகள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டனர், நாங்கள் 2 நீதிபதிகள் வேறொன்றும் செய்வதற்கில்லை என்று ஒரு தீர்ப்பில் ஒரு போர்ஷனில் கூறிவிட்டு, மீண்டும் அந்த பின்னால் வரும்பொழுது தீர்ப்புகளில் சேஷம்மாள் வழக்கு நிரந்தரமாக ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது, காலப்போக்கில் அதை மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார். சோ, இது முரணான கருத்து ஒரே தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது.
என்ன காரணம்?
என்ன காரணம்? நீதிபதிகள் மனதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? சாதாரணமாக ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது, நம்ம ஆங்கிலத்தில் கூறும் பொழுது, கோர்ட் இஸ் ட்ரைங் டு ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிஸ் அப்படின்னு கூறுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மனுதாரரை பொறுத்தவரை ஆகம விதிகள் பின்பற்றப்பட வேண்டும், அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த பயிற்சி பெற்றவர்களும் நியமனம் செய்யப்பட வேண்டும், ஆகம விதிகளுக்கு உட்பட்டு நியமனம் செய்யப்படுமையானால் அவ்வாறு செய்து கொள்ளலாம் என்று இரு தரப்பினரையும் அவர்களுக்கு திருப்தி அளிப்பது போல் இந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
உங்க அனுபவத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு செய்யப்படும்னு நினைக்கிறீங்களா?
மேல் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடுங்கிற பேச்சுக்கே கிடையாது. உச்சநீதிமன்றம் சொன்னா அதுதான் ஃபைனல். ஆனா வந்து இதை வந்து ஒரு ஆய்வு மனு போடலாம், ரிவ்யூ பெட்டிஷன் ஒண்ணு போடலாம். ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி ஒரு குழப்பமா இருக்கு, இப்ப இந்த ஜிஓவை வந்து அமல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க ஒரு சமயத்துல வந்து ஆகம விதிகளுக்கு உட்பட்டு தான் நியமனம் செய்ய வேண்டும்னு சொல்றீங்க, ஆனா ஜிஓ பிரகாரம் வந்து அந்த தனிப்பட்ட முறையில பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அவங்க வந்து வழக்கு தொடரலாம் அப்படின்றீங்க. அப்ப வழக்கு தொடருங்கிற பிரச்சனை எப்போ வரும்? அந்த ஜிஓபி கடைபிடிச்சு நியமனம் செய்தாதானே வழக்கு தொடருங்கிறது வரும். அப்ப இரண்டையும் ஒரு முரணா இருக்கு, அதனால தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அதை யார் செய்ய வேண்டும் அல்லது யார் செய்ய முடியும்?
அரசாங்கமே செய்யலாம், தமிழக அரசே செய்யலாம். ஏன்னா பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தான், இப்ப ஜிஓ தானே, அவங்க ஜிஓ தானே. இது வந்து இப்ப அது ரத்தும் பண்ணல, அதை வந்து அது செல்லும்னு சொல்லல. அந்த சமயத்துல வந்து இப்ப அந்த ஜிஓ வந்து அவங்க பின்பற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை அவங்க தான் கேட்கணும்.
இந்த பயிற்சி பெற்று வேலை இல்லாமல் இருக்கும் அர்ச்சகர்கள் சார்பாகவும் இந்த மாதிரியான ஒரு விளக்கம் கோரி மனு போட முடியுமா?
போடலாம், அவர்களும் போடலாம்.
அல்லது இது குறித்து நாடாளுமன்றம், சட்டமன்றம் மீண்டும் ஒரு தெளிவுபடுத்துவதற்கான சட்டங்களை இயற்றுவதற்கும் இதுல வழி இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
சட்டங்கள் வந்து, ஏன்னா இதுல வந்து முக்கியமான வாதம் வந்து எப்படி என்னன்னா, நீங்க வந்து இந்த ஒரு அரசு ஆணை மூலமாக ஒரு கொள்கை முடிவை நீங்க எடுக்க முடியாது, சட்டம் மூலமாக தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வாதமும் இந்த வழக்கில் வைக்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு அவசர சட்டமாக கொண்டு வந்தாங்க. இந்த அவசர இந்த இந்து ரிலிஜியஸ் என்டோமென்ட்ஸ் ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆர்டினன்ஸ் மூலமா அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டினன்ஸையும் உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இப்ப அந்த மனுக்கள் வந்து அந்த ஜியோவையும் சேலஞ்ச் பண்ணாங்க, அந்த ஆர்டினன்ஸையும் சேலஞ்ச் பண்ணாங்க. இப்ப ரெண்டையுமே அவங்க என்ன பண்றாங்க, பெட்டிஷன்ஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த ஜியோ வேலிடா, ஆர்டினன்ஸ் வேலிடா? அப்கோர்ஸ் ஆர்டினன்ஸ் வந்து 6 மாசத்துக்கு மேல வேலிட் கிடையாது, புதுசா தான் சட்டம் கொண்டு வரணும் எப்படி இருந்தாலும். அப்படி இருக்கும்போது இது வேலிடா இல்லையா அப்படிங்கறதுக்கு அந்த உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான பதில் கூறல.